அதிகாரத்திலிருந்து சர்வாதிகாரத்துக்கு. பதவிக்கு வந்ததும் ஹிட்லர் செய்த முதல் காரியம் அவையை கலைக்கச் சொல்லி அதிபருக்கு வேண்டுகோள் விடுத்ததுதான். காரணம் இல்லாமல் இல்லை. என்னதான் நாஜி கட்சியினர் நிறைய இடங்களை கைப்பற்றி நாடாளுமன்றத்தின் மிகப்பெரிய கட்சியாக அறியப்பட்டிருந்தாலும் முழு மெஜாரிட்டி என்று சொல்ல முடியாது. பாதி மெஜாரிட்டி கூட இல்லை, அதற்கும் கீழே. எண்ணிக்கையில் அடங்காத குட்டி கட்சிகள் ஜெர்மனியில் அன்று அதிகம் இருந்தன. அத்தனை பேரும் தேர்தலில் நின்றார்கள். ஆளுக்கு ஒரு சீட்டாவது கிடைத்திருந்தது. சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப கூட்டணி அமைத்து சாமர்த்தியமாக ஆள்வது ஒன்றுதான் வழி என்கிற நிலைமை. ஹிட்லருக்கு இது சரிப்படாது என்று தோன்றியது. தனக்கு முன்னிருந்த சான்சலர்களுக்கு நேர்ந்த கதியை அவர் மறக்கவில்லை. தான் தோண்டாத குழியா, விழாத பிரதமரா? அதுவே தனக்கு நேர்ந்துவிடக்கூடாது என்பதுதான் அவரது குறிக்கோள். வேண்டியது என்ன? ஒரு வாக்கெடுப்பு என்று வந்தால் 50 மேல் 1% ஆதரவு ஓட்டுகள் விழ வேண்டும். 51% சீட்டுகள் அப்போது நாஜியினர் வசம் இருந்தாக வேண்டும். இதற்கு இன்னொரு தேர்தல்தான் ஒரே வழி. ஆட்சி அதிகாரங்கள் ஏதுமில்லாமல் உதிரி கட்சிகளுள் ஒன்றாக மக்களுக்கு அறிமுகமாகி போராடி போராடித்தான் அவர் மேலே வந்திருந்தார். 230 சீட்டுகள் சாதாரண விஷயமில்லைதான். ஆனால் இப்போது ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. சான்சலர் பதவி என்பது சாதாரண விஷயமல்ல. அதிபருக்கு அடுத்தபடி இதனை வைத்துக்கொண்டு தேர்தலை எதிர்கொள்வது மிகவும் சுலபம். ஆகவே மீண்டும் தேர்தல் என்று ஹிட்லர் சொன்னார். ஹிண்டன்பர்க்கும் வேறு வழியில்லாமல் சம்மதித்தார். மார்ச் 5, 1933 அன்று தேர்தல் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. ஹிட்லர் தன் அடுத்த கட்ட நடவடிக்கையை ஆரம்பித்தார். தேர்தல் அறிவித்தாகிவிட்டது. இனி வெற்றிக்கான வழிகளை யோசிப்பது ஒரு பக்கமென்றால், எதிரிகள் தோற்பதற்கான வழிகளை யோசிக்க வேண்டியதும் அவசியம். சோசலிஸ்டுகள் பிரச்சினை இல்லை. உதிரிகளாக இருக்கும் அவர்களால் பெரிய ஆபத்து எப்போதும் வரப்போவதில்லை. ஆனால் நசுக்கப்பட வேண்டியவர்கள் கம்யூனிஸ்டுகள். மிகவும் ஆடுகிறார்கள், ஆட்டம் காட்டுகிறார்கள். சபையிலும் கணிசமான சீட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் விட்டால் இன்னும் மேலே, மேலும் மேலே என்று தலைக்கு மேலே ஏறியிருக்க எப்போதும் தயாராக இருக்கிற ஜென்ம எதிரிகள். என்ன செய்யலாம்? ஹிட்லரின் அதிகார திட்டத்தின் முதல் கட்ட நடவடிக்கையாக அவர் யோசித்து வைத்திருந்தது மிகவும் நுணுக்கமானது. பாராளுமன்றத்தில் அவருடைய கட்சி மெஜாரிட்டி பலம் பெற்றுவிடும் பட்சத்தில் சான்சலர் அதிகாரம் மேலும் கூடிவிடும். யாரும் அவரை பதவி நீக்கம் செய்ய முடியாது, நீக்கத்துக்கு வற்புறுத்தக்கூட முடியாது. அப்படி ஒரு சூழல் உண்டாகிவிட்ட பிறகு ஒரு தற்காலிக பிரம்மாஸ்திரத்தை நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்த அவர் உத்தேசித்திருந்தார். எனேபிளிங் ஆக்ட் என்று அதற்குப் பெயர். யுத்தத்துக்கு பிறகு அமைந்த குடியரசில் முதன் முதலாக ஒரு அரசியலமைப்புச் சட்டம் எழுதப்பட்டு அமலுக்கு வந்தபோது இந்த எனேபிளிங் ஆக்ட் அதில் இருந்ததை யாரும் பெரிதாக கவனிக்கவில்லை. ஆனால் ஹிட்லர் கவனித்தார். சான்சலருக்கு வானளாவிய அதிகாரம் வழங்கும் ஒரு பிரத்யேக சட்டம் அது. ஒரு தேவை, ஒரு அவசியம் என்று ஏற்பட்டால் அமல்படுத்தலாம். அமலாக்கப்பட்ட தினத்திலிருந்து 4 காலங்களுக்கு அந்த சட்டம் உயிருடன் இருக்கும். அப்போது சான்சலர் என்ன முடிவு வேண்டுமானாலும் எடுக்கலாம். எத்தனை புதிய சட்டங்களை வேண்டுமானாலும் அறிமுகப்படுத்தலாம். நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தி வாக்கெடுப்பு கேட்டு நிற்க வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட எமர்ஜென்சி கால சட்டம் மாதிரி அது. மன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவிக்காமலேயே கூட சட்டங்களை அறிமுகப்படுத்தலாம், பிரயோகிக்கலாம். மறுநாள் அவர்கள் பேப்பரில் பார்த்து தெரிந்து கொண்டால் போதும். ஹிட்லர் உத்தேசித்திருந்த சர்வாதிகார ஆட்சிக்கு ஒரு நல்ல வாசற்படியாக இருக்கக்கூடிய சட்டம். ஆனால் அவையில் மெஜாரிட்டியினராக நாஜிகள் இல்லாமல் இந்த சட்டத்தையெல்லாம் கொண்டுவரச் சொல்லி அதிபரிடம் கேட்க முடியாது, அடித்து துரத்தி விடுவார். எனவே மெஜாரிட்டி முக்கியம், அதற்கு மறுதேர்தல் முக்கியம். மறுதேர்தலில் கம்யூனிஸ்டுகள் தோற்க வேண்டியது அதைவிட முக்கியம். அதற்குத்தான் வேண்டும் ஒரு திட்டம். ஹிட்லர் யோசித்தார். மேற்கொள்ள வேண்டிய பிரச்சார உத்திகள், விவாதிக்கப்பட வேண்டிய பிரச்சினைகள், மக்களை அணுகும் விதம், எதிர்பார்ப்பது குறைந்தது 51% ஓட்டுக்கள். எனவே இம்முறை தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய விதமே வேறாக இருக்க வேண்டும். நாஜிக் கட்சியினர் பிசாசு போல் உழைக்க ஆரம்பித்தார்கள். 24 மணி நேரமும் பிரச்சாரம் செய்தார்கள். மேடைதோறும் கம்யூனிஸ்டுகளை கிழித்தார்கள். இங்கே ஊர்வலம், அங்கே பொதுக்கூட்டம், நடுவே கலவரம், சகட்டு மேனிக்கு அர்ச்சனை உற்சவம், பிட் நோட்டீஸ்கள் பறந்தன. சுவர்கள் அனைத்திலும் போஸ்டர்களில் ஹிட்லரே சிரித்தார். எங்கும் சுவஸ்திக், எதிலும் சுவஸ்திக். தொண்டர்கள் பச்சை குத்திக் கொண்டார்கள், நெற்றியில் எழுதி கொண்டார்கள், முடியை சுவஸ்திக் வடிவத்தில் வெட்டி கொண்டார்கள். வண்டி வண்டியாக, லாரி லாரியாக சாலைகளை நிறைத்து போய்கொண்டே இருந்தார்கள். ஜெர்மனியில் நாஜியைத் தவிர வேறு கட்சிகளே இல்லை என்பது போலொரு மாயத்தோற்றம் உருவாக்கும் முயற்சி அது. இதையெல்லாம் தூக்கிச் சாப்பிடும் சம்பவம் ஒன்று நடந்தது. பட்டாசு வெடிப்பது என்று முடிவு செய்துவிட்ட பிறகு வாயால் மட்டுமே வெடித்து கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? செயலில் காட்ட அவர்கள் ஓரிடத்தை தேர்ந்தெடுத்தார்கள். ரிச்டாக் என்று அந்த கட்டிடத்துக்கு பெயர். இன்னொரு பெயர் பாராளுமன்ற கட்டிடம். பிப்ரவரி 27, 1933 அன்று இரவு 9:14 பெர்லினின் தீயணைப்புத்துறை தலைமை அலுவலகத்துக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. என்னமோ தெரியவில்லை, பாராளுமன்ற கட்டிடத்துக்குள்ளிருந்து புகையாக வருகிறது, ஏதாவது விபத்தாக இருக்கலாம், கொஞ்சம் பாருங்கள். அடுத்த நிமிடமே நகர காவல்துறை கமிஷனர் அலுவலகத்துக்கும் இதே தகவல். பதறி அடித்து கொண்டு புறப்பட்டு வந்து பார்த்தார்கள். கட்டிடம் ஜகஜோதியாக பற்றி எரிந்து கொண்டிருந்தது. என்ன பிரச்சினை? மின்சாரக் கசிவா? வேறு ஏதாவதா என்று உடனடியாக கணிக்க முடியவில்லை. ஏனென்றால் ஓரிடமாக இல்லாமல் அம்மாபெரும் கட்டிடத்தின் பல்வேறு பகுதிகள் திடீர் திடீரென்று பற்ற வைத்த மாதிரி தனித்தனியே பற்றி எரிந்து கொண்டிருந்தன. பரவிய தீ மாதிரி தெரியவில்லை, பகுதி பகுதியாக தீ வைத்த மாதிரித்தான் தெரிந்தது. ஜோவென்று தீயெறியும் சப்தத்துடன் கூடவே ஆங்காங்கே கட்டிடப்பகுதிகள் இடிந்து விழும் ஓசையும் பிரம்மாண்டமாக கேட்டது. அது இடியும் ஓசையா, வெடிக்கும் ஓசையா, சட்டென்று தெரியவில்லை. காவல்துறையினரும் தீயணைப்பு படையினரும் போராட ஆரம்பித்தார்கள். மறுபுறம் ஒரு சிறப்பு அதிரடிப்படை எரியும் கட்டிடத்துக்குள் துணிந்து புகுந்தது. பல பகுதிகளை அவசர அவசரமாக சுற்றி வந்தவர்களின் கவலை உள்ளே யாராவது மாட்டிக்கொண்டிருக்கிறார்களா என்பதுதான். ஒரே ஒரு நபர் அகப்பட்டார், மீட்டுவிட்டார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வலிமையான வெடிகுண்டுகள் வெடித்ததற்கான அடையாளங்களை கண்டுபிடித்தார்கள். ஆக விபத்தில்லை, சதி. உள்ளே அகப்பட்ட அந்த ஒற்றை மனிதனை விசாரிக்க ஆரம்பித்தார்கள். அவன் பெயர் மாரினஸ் வாண்டர் லூப். சட்டை இல்லாமல் வெளியே ஓடிவர முயற்சி செய்து கொண்டிருந்தவன், வேலையற்ற இளைஞன், மிஞ்சிப்போனால் 25 வயது இருக்குமா, தவறவும் கம்யூனிஸ்ட் என்று தெரிய வந்தது. போதாது, ஆரம்பித்தார் ஹிட்லர். கம்யூனிஸ்டுகளின் சதியை பார்த்தீர்களா? பாராளுமன்றத்தை கொளுத்திவிட்டு செயற்கையாக ஓர் அவசரகாலத்தை உருவாக்கி ஆட்சியை கைப்பற்ற துடிக்கிறார்கள். நேரடியாக புரட்சி செய்ய துப்பிருந்தால் செய்யட்டுமே, எதற்கு இந்த இருட்டு திருப்பணிகள்? பாரம்பரியமிக்க பாராளுமன்ற கட்டிடத்தையே கொளுத்தியவர்களின் தேசபக்தி எப்படிப்பட்டது என்பதை மக்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அவ்வளவுதான், பற்றி கொண்டு விட்டது. தேசம் முழுவதும் கலவரம், தேசம் முழுவதும் குழப்பம். கம்யூனிஸ்டுகள் தேச துரோகிகளா? சாலையோர பட்டிமன்றங்களில் புயல் அடித்தது. பல்வேறு இடங்களில் கம்யூனிஸ்ட் அலுவலகங்கள் நாஜிகளால் சூறையாடப்பட்டன. கண்ணில் பட்ட கம்யூனிஸ்டுகளையெல்லாம் தாக்கிவிட்டு மக்கள் பொங்கி எழுந்ததன் விளைவு என்று பிரச்சாரம் செய்ய தொடங்கினார்கள். கம்யூனிஸ்டுகள் சுதாரித்து கொள்ள சில தினங்கள் தேவைப்பட்டன. இது நாஜிகளின் அப்பட்டமான சதி என்று அதன் பிறகுதான் அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். ஹிட்லர் கடுமையாக மறுத்தார். தன்னுடைய தேசியவாத மனோபாவம் மக்களுக்கு நன்றாக தெரியும். ஒருபோதும் இப்படிப்பட்ட ஈனச் செயலை கனவிலும் நினைக்க மாட்டேன் என்று முழங்கினார். மக்களுக்கு கண்டிப்பாக ஹிட்லர் மீது சந்தேகம் வரவில்லை. ஆனால் கம்யூனிஸ்டுகள் அத்தனை கீழ்த்தரமாக போவார்கள் என்பதை நம்புவதும் கஷ்டமாக இருந்தது. மிகவும் குழம்பினார்கள். குழம்பிய குட்டைகள் மீன்பிடிக்க உகந்தவை. ஹிட்லர் தீவிரமாக தன் பிரச்சார பீரங்கிகளை முடுக்கிவிட்டார். மூளை முடுக்கெங்கும் தானும் பிரச்சாரத்துக்குப் போனார். 51%, 51%, 51%, 51%, அதைத் தவிர அவருக்கு வேறு சிந்தனையே இல்லை. தன்னாலான அதிகபட்சமான முயற்சிகளை அந்த தேர்தலில் ஹிட்லர் மேற்கொண்டார். ஆனாலும் பலன் அத்தனை திருப்திகரமாக இல்லை. 43.9% ஓட்டுக்கள்தான் நாஜி கட்சிக்கு கிடைத்தன. சே, மீண்டும் ஒரு கூட்டணி ஆட்சி. எங்கோ என்னவோ குறைகிறது. முழு வெற்றிக்கு இன்னும் ஒரே ஒரு படிதான் தடுக்கிறது. அது என்ன? ஹிட்லர் திரும்ப திரும்ப அதையேதான் யோசித்துக் கொண்டிருந்தார். புரியவில்லை. இந்த முறையும் அதிக இடங்களை பெற்ற கட்சியாகத்தான் நாஜி இருந்தது. ஆனாலும் மெஜாரிட்டி பலத்துடன் தனித்து ஆட்சி அமைக்க முடியாது. மக்கள் நம்புகிறார்கள். ஆனால் ஓரத்தில் கொஞ்சம் சந்தேகமும் இருக்கிறது. வாக்களிக்கவே செய்கிறார்கள். ஆனால் தயக்கமும் இருக்கிறது. எதனால்? புரியவில்லை. 21 March புதிய அமைச்சரவையுடன் பெர்லினின் புகழ்பெற்ற காரிசன் தேவாலயத்தில் ஹிட்லர் பதவிப்பிரமாணம் எடுத்துக்கொண்டார். தேசத்தின் இறையாண்மைக்கும் அதற்கும் இதற்கும் எதற்கும் குந்தகம் வராமல் ஆள்வேன் என்று. ஆனாலும் அவருக்கு வருத்தம்தான். எனேபிளிங் ஆக்ட் அமுல்படுத்த முடியாது. கெஞ்ச வேண்டும். கூட்டணி கட்சியினரிடம், எதிர்கட்சிகளிடம், அதிபரிடம், அவர் விட்டு நாய்க்குட்டியிடம். ச, என்ன பிழைப்பு இது! அந்த சட்டம் அமலாக சபையில் 3/2 வாக்குகள் வேண்டும். எனவே நாஜிக் கட்சியினர் அத்தனை கட்சியிடமும் பேச்சுவார்த்தைகளை தொடங்கினார்கள். ஹிட்லர்தான் ஜெர்மனி, ஜெர்மனிதான் ஹிட்லர். இதனை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். நீங்கள் ஏன் முரண்டு பிடிக்கிறீர்கள்? தயவுசெய்து சட்டம் அமலாக ஒத்துழையுங்கள். சிலர் அரை மனதுடன் ஒப்புக்கொள்ள தயாரென்றார்கள். சிலர் முரண்டு பிடித்தார்கள். முரண்டு பிடித்தவர்களை சமாதானம் செய்ய ஹிட்லரே நேரடியாக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டார். ஆனால் கம்யூனிஸ்டுகளை ஒன்றும் செய்ய முடியவில்லை. பொறுத்திருங்கள் நண்பர்களே, எப்படியும் சட்டத்தை கொண்டு வருவேன். அதன் பிறகு உங்களுக்கு இருக்கிறது கச்சேரி. ஹிட்லருக்கு சோசியல் டெமோக்ராட்டிக் கட்சியினரிடமிருந்தும் எதிர்ப்பு இருந்தது. ஜனநாயக விரோதமாக அந்த சட்டம் பயன்படுத்தப்படும் என்று சொல்லி அவர்கள் ஆதரிக்க மறுத்தார்கள். விதவிதமாக பேசி பார்த்து மசியவில்லை. என்ன செய்ய முடியும்? கூடுமானவரை அனைத்து தரப்பினரையும் ஏதோ ஒரு வகையில் சமாளித்து சம்மதிக்க வைத்து வாக்கெடுப்பு நாளை எதிர்பார்த்திருந்தார் ஹிட்லர். அது வந்தது.
4 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் ஜெர்மனியின் முழு அதிகாரத்தை என்னிடம் கொடுங்கள். வித்தை காட்டுகிறேனா இல்லையா பாருங்கள். நமது அந்நிய கடன்கள் அத்தனையும் இருந்த இடம் தெரியாமல் போய்விட உத்தரவாதம் தருகிறேன். தேசத்தை பிடித்திருக்கும் சனியின் தொலையும், தொழில்துறை முன்னேறும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், மக்களின் வாழ்க்கை தரம் உயரும். மகத்தான மாறுதல்களை எதிர்பாருங்கள். சொன்னவற்றையெல்லாம் நான் செய்யாவிட்டால் என்னை அடித்து துரத்துங்கள். நான் அதிகாரம் செலுத்துபவன் அல்ல. உங்கள் அதிகாரத்துக்கு எப்போதும் அடிபணிந்து நடப்பவன்.
மக்களை பார்த்து அவர் பேசினார். ஆகவே சம்மதித்தார்கள். மிகுந்த சச்சரவுகளுக்கிடையில் எனேபிளிங் ஆக்ட் அமுல்படுத்தப்பட்டது. ஹிட்லர் சர்வாதிகாரியானார்.